உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த மாலை நேரத்தில் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றிகளோடு கூட தொடர்ந்து நாம் பார்த்து வரும் இஸ்ரேலை குறித்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்குள் நாம் கடந்து செல்வோம். இஸ்ரேலினுடைய விஷயத்தில் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது, போன வாரம் நாம் சந்தித்த போது சங்கீதம் 83 அதிகாரத்தினுடைய விவரங்களை நாம் ஆராய்ந்தோம். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 83 அதிகாரம் கடைசி நாட்கள்ல இஸ்ரேலுக்கும் அவர்களை சுற்றி இருக்கிற அரபு தேசத்தாருக்கும் நடக்கிற காரியங்களை குறிப்பதாக நாம ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது 1948 வருஷம் அவர்கள் ஒரு சுதந்திர தேசமாக உருவான நாளிலிருந்து இதுவரைக்கும் நடந்திருக்கிற இஸ்ரேல் அரபு தேசத்தாருக்கு இடையிலான பிரச்சனைகள் மற்றும் இந்த பிரச்சனைகள் வரும் நாட்கள்ல ஒரு யுத்தத்துல முடிவுக்கு வரும். சோ இந்த காரியங்கள் 1948 முதல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இஸ்ரேலருக்கும் அரபியர்களுக்கும் வரக்கூடிய யுத்தத்துல முடிவடைய போகிற அந்த பிரச்சனைகளை குறித்து இந்த 83 சங்கீதம் குறிப்பதாக நாம் ஆராய்ந்து பார்த்தோம். சோ நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ சங்கீதம் 83 ஒரு யுத்தம் பற்றி பேசுது. அந்த யுத்தம் இஸ்ரேலர்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிற தேசத்தாருக்கும் நடக்கிற யுத்தம். ஆனா அந்த யுத்தம் நடந்து முடிச்சிருச்சா, நடந்து இனிமேல் தான் நடக்குமா என்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ அந்த கேள்விக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த யுத்தம் முடிவடைய போகிற விதம் பற்றி அந்த 83 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதம் அங்க இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். சோ அது இந்த விதத்துல தான் நிறைவடையும் என்று சொல்லியிருக்கிற மாதிரி இதுவரைக்கும் இஸ்ரேலருக்கும் அரேபியர்களுக்கும் நடந்த யுத்தங்கள் எதுவுமே அங்க சம்பவிக்கல. அப்போ இந்த யுத்தமே இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் என்பது நமக்கு தெளிவாகும். சோ 83 அதிகார சங்கீதம் 48 இருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் அரப் கண்ட்ரீஸினுடைய கான்ஃபிளிக்ட் யுத்தங்கள் பற்றி பேசுது. இந்த யுத்தங்கள் இந்த பிரச்சனைகள் ஒரு யுத்தத்துல இறுதியாக முடிவுக்கு வரும். சோ அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னா, இஸ்ரேலர்கள் சுற்றி இருக்கிற அவருடைய விரோதி தேசங்கள் விரோதிகளா இருப்பதுல இருந்து காணா போயிடுவாங்க. சோ இஸ்ரேலர்கள் கூட அவர்கள் ஒற்றுமையாக சகோதரர்களாக ஒரு சமாதானமான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஒரு தற்காலிகமான ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு பின்பு அந்த ஒரு தற்காலிகமான அமைதி நிலைமைக்கு அவர்கள் வந்ததுக்கு பின்பு எசேக்கியேல் 38 அதிகாரத்தினுடைய காரியங்கள் அங்கு சம்பவிக்கும் என்பது நாம் விசுவாசிக்கிற காரியம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நாம அதுக்கு கூட ஒரு கிளாஸ் வைக்கலாம். அதை நாம் இன்னும் கூட டீப்பா போய் ஆராய்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா இன்னும் கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், பட் நுணுக்கங்கள் இருக்கு ஒவ்வொரு வசனத்துக்குள்ளயும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும், வரும் நாட்கள் அதை நாம பார்ப்போம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, அந்த யுத்தம் எப்படி முடிவுக்கு வரும், அந்த யுத்தத்தினுடைய முடிவின் இறுதி விளைவு என்ன, அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது வந்து வசனங்கள் 9-18 வசனம் வரைக்கும் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பிற்பகுதி அல்லது 2 பகுதியில அங்க சொல்லப்பட்டிருக்குது. 83 அதிகாரம் நான் வசனம் வாசிக்கிறேன். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை என்பவரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளுவோம் என்று சொல்கிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல் காற்றில் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது குசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. சோ இதுதான் இந்த யுத்தத்தின் இறுதியில சம்பவிக்க வேண்டியதாக ஆசாப் ஜெபிக்கிறார். ஆக்சுவலா இந்த வசன பகுதி ஒரு ஜெபம் என்பது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாம் சொன்னோம். சோ இஸ்ரேலர்களுக்கு விரோதமாக விரோதிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு எழும்பி வருகிறார்கள். அப்படி எழும்பி வரும் பொழுது அந்த யுத்தத்துல இஸ்ரேலர்களை காப்பாற்றுவதற்காக தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் தான் சங்கீதம் 83. ஆனா அந்த ஜெபத்துல ஜெபித்தவருடைய விண்ணப்பம் இருக்குது. சோ விரோதிகள் இப்படி ஏகமனதாய் உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க, ஆனால் தேவனே அவங்களை நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க சொல்றாரு பாருங்க. அதுதான் நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். இந்த சங்கீதம் 83 குறிப்பிடுகிற இந்த எதிர்காலத்தின் யுத்தம் அதனுடைய முடிவு உறுதியா என்ன நமக்கு தெரியாது உண்மையிலேயே, ஏன்னா தெளிவாக சொல்லப்படல. ஆனா அந்த முடிவு இப்படி இருக்கணும் என்று அந்த ஜெபத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். சோ அந்த விவரங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒருவேளை இஸ்ரேலுக்கும் அரபு தேசத்தாருக்கும் வரவிருக்கிற அந்த யுத்தம் இந்த ரீதியில ஒரு முடிவுக்கு வரலாம். ஒருவேளை தேவன் இந்த ஜெபத்துக்கு பதில் அளித்தார்னா இந்த யுத்தம் இப்படித்தான் முடிவுக்கு வரும். அது வந்து நாம் என்ன பண்ணலாம், நம்பலாம், விசுவாசிக்கலாம், காத்திருந்து அதை பார்க்கணும்னா தேவன் அப்படித்தான் செய்கிறாரா. சோ இப்போ அவர்களை நீங்க எப்படி நீங்க தோக்கடிக்கணும்னா தேவன் கிட்ட ஆசாப் அங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாரு, ரெண்டு சம்பவங்கள் அவர் குறிப்பிடுறார். நான் படிச்சுட்டு வர சொன்னேன், ஒருவேளை நீங்க அதை கண்டுபிடிச்சு படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். ரெண்டு சம்பவங்கள் சொல்றாங்க. சோ அந்த ஃபியூச்சர் வார், சோ எதிர்நோக்கி இருக்கிற அந்த யுத்தம் அது எப்படி முடியும் அப்படின்னா அந்த ரெண்டு சம்பவங்கள் சொல்றாரு. மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றாண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். சோ இஸ்ரேலராகிய உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா வரக்கூடிய இந்த அரபு தேசத்து கூட்டணி விரோதிகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க மீதியானியருக்கு செஞ்சீங்க இல்லையா அது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்றாரு, கீசோன் ஆற்றாண்டையில எந்தோர்ல அழிக்கப்பட்டாங்க, யார் யார், சிசரா யாபீன் என்பவங்க. சோ அவங்களுக்கு செய்தது போல நீங்க செய்ய. சோ இந்த ரெண்டு சம்பவம் அங்க குறிப்பிடுறாங்க தீர்க்க தரிசனத்தில். மீதியானியருக்கு செய்தது போல, சிசரா யாபீனுக்கு செய்தது போல. சோ அப்படி என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு சம்பவத்துல? சோ அந்த சம்பவங்கள் நாம போய் பார்த்து அந்த சம்பவங்கள்ல கண்டிப்பா அந்த சம்பவங்கள் எல்லாம் யாருக்கு விரோதமா நடந்த சம்பவங்கள்னு பார்த்தோம்னா இஸ்ரேலர்களுக்கு விரோதமா நடந்த சம்பவங்கள் தான். ஆனா அந்த சம்பவங்களுடைய முடிவு என்னவா இருந்துச்சு, அந்த சம்பவங்கள் ரெண்டுமே யுத்தம் தான், இஸ்ரேலர்களுக்கும் அவங்களுடைய விரோதிகளுக்கும். ஆனா அந்த ரெண்டு யுத்தத்திலுமே என்னதான் நடந்துச்சு நாம பாக்குறோம்னா, இஸ்ரேல் வந்துட்டு ஜெயித்தாங்க, அந்த எதிரிகள் வந்துட்டு இல்லாமல் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அந்த யுத்தம் இஸ்ரேலர்களுக்கும் விரோதிகளுக்கும் சம்பவிச்ச போது அது நடந்த விதம், அந்த யுத்தத்துல தேவன் இஸ்ரேலர்களை பாதுகாத்த விதம், தேவன் இஸ்ரேலர்களுக்காக போராடின விதம், அதுதான் ரொம்ப அருமையான விஷயம். சோ ஒருவேளை இந்த ஜெபம் இப்படி எடுக்கப்பட்டதுனால சோ எதிர்காலத்துல இருக்கிற அந்த யுத்தம் கூட அப்படித்தான் முடிவடைய இருக்கு அங்க வாய்ப்பு. நிச்சயமா அது ஜெயங்கிறது நமக்கு நல்லா தெரியும், பட் அது எப்படி அது ப்ராசஸ் ஆகும்? சரி, இந்த ரெண்டு யுத்தங்கள் ஒரு சின்ன மாடல், யாராவது வாசிச்சீங்களா அந்த சம்பவம் சொல்ல முடியும்? மீதியானியருக்கு செய்தது போலவும், சோ பர்டிகுலரா இஸ்ரேலர்களுக்கும் மீதியானியருக்கும் ஒரு அருமையான யுத்தம் நடந்திருக்குது. அந்த யுத்தத்துல தேவன் ரொம்ப வல்லமையா இஸ்ரேலருடைய கையில என்ன பண்ணிடுக்கிறாரு, ஓங்கி வச்சிருக்கிறாரு. அதனால இஸ்ரேலர் மீதியானியர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெயித்திருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்திருக்கணும். அதனால தான் ஆகாபாதி நினைவு கூர்ந்து சொல்றார், தேவனே இப்போ உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா வர இந்த அரபு தேசங்கள், யார் அந்த அரபு தேசங்கள்? போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே யார் யார் தான் வராங்க, லெபனான், சிரியா, ஜோர்டான், அப்புறம் சவுதி அரேபியா வராங்க, ஈராக் வராங்க. சோ இது இந்த அரபு தேசங்கள், இந்த அரபு தேசங்கள் தான் இஸ்ரேலர்கள் கூட இந்த வரப்போகிற யுத்தத்துல அவங்க மோத போறாங்க. ஆனா அப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி ஜெயம் வரும்னா, அது மீதியானியர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு நடந்த யுத்தத்துல மீதியானியர்களை கொண்டது போல் நீங்க செய்யும். எந்த சம்பவம் குறிப்பிடுறா, ஒருவேளை எதுவா இருக்கும் அந்த மீதியானி, யாருடைய காலத்துல அந்த கிதியோனியருக்கு இஸ்ரேலர்களுக்கு வந்துச்சு? கரெக்டா சொன்னது நீங்க, யார் இஸ்ரேலர்? கிதியோன். பாருங்க, மீதியானியர் சம்பவம் வந்துட்டு கிதியோன் காலத்துல நடந்துச்சு. நெக்ஸ்ட் சிசரா, யாபின், இதான் நினைவுக்கு வருதுங்களா, தேபோரா. ரெண்டுமே என்ன ஆச்சரியம்னா, இஸ்ரேல நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்ச காலத்துல நடந்த சம்பவங்கள். சோ சிசரா, யாபின், மீதியான். சோ மீதியானியருக்கும் இஸ்ரேலுக்கும் எப்ப யுத்தம் வந்துச்சுன்னா, கிதியோன் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்த போது. சிசரா, யாபீனுக்கும் இஸ்ரேலர்களுக்கு எப்ப யுத்தம் வந்துச்சுன்னா, தேபோரா வந்துட்டு நியாயம் விசாரிச்ச போது. சோ ரெண்டுமே நியாயாதிபதிகளுடைய காலத்துல நடந்த சம்பவங்கள், ஆனா இஸ்ரேலினுடைய வரலாற்றுல மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். சோ முதல்ல இப்போ மீதியானியருக்கு நடந்த அந்த யுத்தத்துல என்ன சம்பவங்கள், அந்த இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சு நம்ம வாசிச்சோம்னா, நமக்கு சில க்ளூஸ் நமக்கு தெரியும். சோ இப்போ கிதியோன் நியாயாதிபதியா இருந்த போது தான் இஸ்ரேலுக்கு விரோதமா மீதியானியர்கள் அங்க இருந்தாங்க இல்லைங்களா. சோ அப்போ அந்த யுத்தத்துல கிதியோன் தான் ஜெயித்தார். கிதியோன் கூட எத்தனை பேர் யுத்தம் பண்ணாங்க, அந்த 300 பேர், அந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அந்த யுத்தத்துல எப்படி அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது அது கூட நமக்கு நல்லா தெரியும், நம்ம நல்லா பார்த்திருக்கோம். ரொம்ப மிராக்குலஸ் தான், ரொம்ப அற்புதமான வகையில் தான் தேவன் ஜெயம் கொடுத்தார். சோ அதெல்லாம் எங்க சொல்லி இருக்கிறாங்க, வசனம் நீங்க வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் படிங்க,
19 நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளை மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பானையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பானையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரல் இட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பானையம் என்றும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஒங்கப்படினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத் சிதா மற்றும் காபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகமோ மெகோலாவின் எல்லை மட்டும் போய் போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசே மனுஷரும் மனாசேயும் சகல மனுஷருமாகிய இஸ்ரேலில் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயீம் மலைகளில் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறவை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். அப்படியே எப்ராயீமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறவை கட்டி கொண்டு மீதியானியரை இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட பாடலையும் கொண்டு போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலையில் உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு
வந்தார்கள். இது வந்து அந்த மீதியானியருக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றின விபரம். சோ அப்போ இஸ்ரேலை நியாயம் விசாரிச்சது கிதியோன். சோ மீதியானியர் அவங்களுக்கு விரோதமா ரொம்ப பலத்த கையோடு யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனாலும் தேவன் மீதியானியரிய இஸ்ரேலருடைய கைகளை ஒப்பு கொடுப்பார் என்பது சில வழிகள் மூலம் அங்க கிதியோனுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த ஒரு 300 பேரை அருமையா தேர்வு செய்து கொண்டு கிதியோன் சில வினோதமான முறையில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? இப்போ இந்த வரவிருக்கிற அந்த யுத்தம் ஒரு வேளை எப்படி முடியும் அப்படின்னா, இங்க வந்து இந்த இண்டிகேஷன் அங்க கொடுக்கிறார். ஒன்னு மீதியானியருக்கு நடந்தது போல நடக்கும். சோ மீதியானியருக்கு என்ன நடந்துச்சு, இங்க நடந்துச்சு. இதுல என்ன வித்தியாசமான பாயிண்ட், சோ இது ஒரு யுத்தம் நமக்கு தெரியும், சண்டை நடந்துச்சு நல்லா தெரியும். ஆனா அந்த சண்டை எப்படி நடந்துச்சு, எப்படி ஜெயம் வந்தாங்கன்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விதம். சோ அவர்கள் கையாண்ட முறை வந்து ஒரு ஒரு போர் முறையே கிடையாது, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு முறை. அவர்கள் வெறும் பட்டயமெல்லாம் எடுத்துட்டு போலாம், என்ன எடுத்துட்டு போனாங்க அங்க பாக்குறோம். சோ தீவட்டிகள், அந்த பானைகள், சோ அதை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு ஃபார்முலா டெக்னிக், அந்த வார் டெக்னிக் ரொம்ப டிஃபரெண்டான டெக்னிக். சோ அது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ணிருக்க மாட்டாங்க. யாராவது ஹிஸ்டரியில போருக்கு பானை எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா அதுக்கு முன்னால, இல்லைங்களா? இல்ல தீவட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா, இல்லாட்டி போர்ல போய் சத்தம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டான ஒரு முறை. நம்ம அதுதான் நம்ம வாட்ச் பண்றோம். எப்படி இது யுத்தம் முடியும் தெரியல, ஆனா இப்படித்தான் முடியணும் அப்படிங்கிற விண்ணப்பம் ஜபத்துல போகும் பொழுது அந்த இப்படித்தாங்க விதத்தை நாம எடுத்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா அதுல சில விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணலாம். ஒரு வேலை தேவன் அது போலதான் அங்க வெற்றி கொடுத்திருக்கிறார், அதே போல இங்கேயுமே அங்க வெற்றி கொடுப்பார். சோ முறையுமே ரொம்ப டிஃபரெண்டான முறை. நெக்ஸ்ட் வேற அந்த அந்த அதிபதிகள் பத்தி பாக்குறோம் இல்லைங்களா, அந்த 25 வசனம்.
தலைகளையே
துண்டிச்சுட்டான். அப்புறம் யாரு, சேப், ரெண்டு பேர் அதிபதிகளுடைய தலைகள் அங்க சீவப்பட்டு அது கிதியோனுடைய கைக்கு அங்க வருது. சோ தலைகள் சீவப்பட்டு அவங்க மறுகிறாங்க. என்ன சொல்லலாம்னா ஒரு கம்ப்ளீட் விக்டரி நம்ம அவ்வளவுதான் சொல்லலாம். சோ இந்த இந்த ரெண்டு உதாரணங்களா சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் வந்து நம்ம சில விஷயங்களை கேதர் பண்ணோம். என்னன்னா அந்த யுத்தத்தினுடைய விசேஷமே அது ரொம்ப டிஃபரெண்டான யுத்தம். எதிரி வந்துட்டு இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்க மாட்டார், எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். சோ அந்த மாதிரி ஒரு தாக்குதல் ஒரு முறைமை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க, இஸ்ரேல் பயன்படுத்தலாம். அதே சமயத்துல அப்படி பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி வந்து ஒரு கம்ப்ளீட் வெற்றி, ஒரு முழுமையான வெற்றி. பாருங்க அந்த அதிபதிகளுடைய தலைவர் என்ன இருக்குது, முற்றிலுமாக வெட்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பாக்குறோம். அதே போல ஜேபா சல்மூனா கூட வேற யாரும் இல்ல, அதே மீதியானியர்களுடைய ராஜாக்கள் தான். அவங்களை பற்றி எங்க வாசிக்கிறோம், 8 21 வசனம் வாசிங்க.
அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக் கொண்டார்.
இந்த சேபா சல்மூனா கூட அதே யுத்தத்துல மடிந்து போனவங்க தான். இவங்க மீதியானவருடைய ராஜாக்களாக அங்க இருக்கிறாங்க, சேபா சல்மூனா. அவங்களுக்கு கூட மீதியான கிதியோன் விடல, அவங்களை துரத்திட்டு போறாரு. 8 ஒரே அந்த ஸ்டோரி போகுது, 8 வரைக்கும் துரத்திட்டு போய் அவங்களை கொலை செய்யும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட கொலை செய்ய சொல்லி சொல்றாரு. ஆனா அவரு பயந்துட்டு பட்டயத்தை உருவாகவும் இருக்கும் பொழுது அந்த சேபா சல்மூனாவே சொல்றாங்க, நீங்களே எங்களை வெட்டிடுங்க கிதியோன், ஆகக்கூடிய அப்படித்தான் அவருடைய பலமும் இருக்கும், நீங்களே எங்களை வெட்டிடுங்க, உங்க கையிலே நாங்க சாகுறோம். இதுல கம்ப்ளீட் சரண்டர், இந்த மாதிரி வார்த்தைகள் தான். இந்த மாதிரி வார்த்தைகள்ல போய் பார்த்தா அந்த நேச்சர் அந்த யுத்தங்கள் எப்படி முடிஞ்சிருக்குது பாருங்க. எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்களே வெட்டி போடுங்க, அனுமதிக்கிறாங்க பாருங்க, நீங்களே எங்களை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுங்க. அப்படின்னா என்னன்னா அது புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், என்ன என்ன அர்த்தம் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க விரோதி நிக்கிறாரு முன்னாடி, அவரை கொல்லலாம் தான் இவங்களுடைய திட்டம், அப்படித்தான் கிளம்பி வந்தாங்க. ஆனா இப்ப ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்ல எப்படின்னா, இப்ப இவங்களே தங்களுடைய விரோதியை பார்த்து சொல்றாரு, நீங்களே எங்களை வெற்றி போடணும். என்ன குறிக்கிறது இது? எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க விரோதிகள்? கம்ப்ளீட் சரண்டர் ஓகே. இன்னொன்னு என்ன, இன்னொரு விஷயம் என்ன, அழிவு ஓகே. பட் என்ன புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா தாங்கள் கொல்லலாம்னு வந்தவரை பார்த்து இவங்க சொல்றாங்க, நீங்களே எங்களை என்ன பண்ணிடுங்க, வெட்டிடுங்க. என்ன தெரிய வருதுங்க? சோ தன்னுடைய விரோதிகளுடைய அந்த வல்லமைக்கு என்ன இருக்கிறாங்க, ஃபுல்லா ஃபுல் புரிஞ்சிருக்கிறாங்க. சோ இவர்கள் வந்து நம்மளை விட எல்லா விதத்திலயுமே பலவான்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கு விரோதமா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஆனா விரோதமா வரப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி ஒரு நினைப்புல வந்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணிடலாம், ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். அப்படி ஆரம்பிக்குது அந்த யுத்தம். ஆனா யுத்தத்துடைய முடிவு என்னன்னா, கொஞ்சம் கூட இவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது. எதிரிகள் கிட்ட இவங்களே சொல்றாங்க, நீங்களே எங்க தலை என்ன பண்ணிடுங்க, வெட்டி போடுங்க. சோ அப்படியே அது நடக்கு. விதியன் அவங்க அந்த யார் யாரு ரெண்டு பேர், சேபா சல்முனா, ரெண்டு பேரையுமே அங்க வெட்டி போறாங்க. சோ இது ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதியின் காலத்துல, கிதியோன் காலத்துல இஸ்ரேலர்களுக்கும் மீதியானியர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல பாருங்க சில விஷயம் நம்ம கேதர் பண்ணோம்னா என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒரு ஒரு விசித்திரமான முறையில தேவன் அந்த யுத்தத்துல அவங்களுக்கு வெற்றி தரார். அந்த விசித்திரமான முறை, தாக்குதல் முறை, அந்த விரோதிகள் கொஞ்சம் கூட கற்பனை செஞ்சு பார்த்திருக்க மாட்டான், கற்பனை செய்து பார்த்திருக்கவே மாட்டான். சோ ஒரு விரோதி வராருன்னா எப்படிதான் நமக்கு எல்லாம் கற்பனை போகும்? ஒருவேளை அவரு நம்மளோட ஸ்பெஷல் ஆயுதங்கள் வச்சிருக்கிறாரா, வச்சிருக்கலாம். ஸ்பெஷலான தாக்குதல் முறை இருக்குமா, இருக்கலாம். அது என்ன அப்படி இப்படித்தான் திங்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட கீழே போக மாட்டாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா வந்த எதிரிகள் வந்துட்டு மண்பானை தீவட்டி, எதிரிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். நெக்ஸ்ட் அந்த எதிரிகள் அழிக்கப்பட்ட விதம் கூட ஒரு கம்ப்ளீட் ஒரு வெற்றி, அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு வெற்றி அவங்களுக்கு அங்க கிடைச்சது. எந்த அளவுக்கு தெரியுங்களா அந்த முழுமையான வெற்றி, ஷார்பா நம்ம சொல்லணும்னா வசனம் நீங்க எங்க படிங்கன்னா 8:28 வசனம் பாத்தீங்க.
இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாத படித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள்.
இது ரொம்ப ஆச்சரியமான வசனம். சோ எந்த அளவுக்கு இஸ்ரேலருடைய வெற்றி இருந்துச்சு, எந்த அளவுக்கு மீதியானியுடைய தோல்வி இருந்துச்சுன்னா, அதற்கு மேல மீதியானியர் என்ன பண்ணல, பண்ண முடியல. இஸ்ரேலுக்கு விரோதமா தலை எடுக்க முடியல. நெக்ஸ்ட் நம்ம ஒருவேளை எங்க பார்க்கலாம்னா, ராஜாக்கள் காலமெல்லாம் முடிஞ்சு மெகோ பெர்ஷியா வரும்போது மீதியான் பெர்ஷியா இருக்கிற கூட உச்சேர்ந்து வருவாங்க. அது வரைக்கும் நீங்க பழைய ஏற்பாடு போய் பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய விஷயத்துல மீதியானியர் தலை எடுத்ததே அங்க கிடையாது. சோ இதுதான் நமக்கு தேவை இந்த தீர்க்க தரிசனம். நம்ம பார்க்கறது என்னன்னா, இப்ப இருக்கிற இஸ்ரேல், இப்ப இருக்கிற இஸ்ரேலுடைய விரோதிகள் அரபு தேசங்கள். இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வசனங்களின் போய் நாம விசுவாசிக்கிற அந்த யுத்தம் சம்பவிக்கும் பொழுது தேவன் ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தான் வழி நடத்துவார். எதிரிகள் கொஞ்சம் கூட கற்பனை பண்ண முடியாத மாதிரி தான் இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் இருக்கணும், இருக்கும். அப்படித்தான் நாம் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, இஸ்ரேலர்களுக்கு விரோதிகள் மேல ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அந்த வெற்றி முழுவதும் விரோதிகளே அங்கே கிடைப்பாங்க. உங்கள் கை தான் மேலோங்கி இருக்குது, நாங்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தத்தான் பட்டு போயிருக்கிறோம். கிளியர் ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கும். அது மாத்திரமில்ல, அதுக்கப்புறம் பாருங்க இந்த இஸ்ரேல் அரபு கான்ஃபிளிக்ட் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்குமான இந்த பிரச்சனைகள் எப்ப இருந்து பார்க்கிறோம் நாம? அவங்க சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் இருக்குதா, இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனா அந்த யுத்தத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன இருக்காது, ஏன்னா இங்க கூட பார்க்கும் போது மீடியானர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணவே இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமா அங்க வரதில்லை. சோ இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். இந்த பிரச்சனை, இஸ்ரேல் அராபுக்குரிய பிரச்சனை வரப்போகிற அந்த யுத்தத்துல ஒரு முற்றுப்புள்ளி தான் அங்க வரும். அதுக்கு மேல அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல என்ன விளைவாகும்னா, இஸ்ரேலர்களுடைய ஓங்கின கைய அரேபியர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அவருடைய கைகளுக்குள்ள தங்களை முழுசும் ஒப்பு கொடுத்துருவாங்க, அங்க சரணாகதி ஆயிடுவாங்க. அதுதான் அங்க நடக்கும். சோ இது ஒரு வேளை அந்த ஒரு அடையாளம். நெக்ஸ்ட் இன்னொரு அடையாளம் என்ன சொல்றாரு, சிசராக்கும் யாபீனுக்கும் நடந்தது போல கூட நீங்க செய்யுங்க. இது யாரு, சிசரா யாபீனு பார்க்கும் போது இது இந்த சம்பவம் கிதியோன் சம்பவத்துக்கு முன்னால நடந்துச்சு. அது வந்து அப்போ இஸ்ரேல யார் நியாயம் விசாரிச்சாங்கன்னா தெபராவில் நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க. சோ நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு விரோதமா யார் வர்றாங்கன்னா ஒரு கானானிய ராஜா வர. அந்த கானானிய ராஜா பேர் தான் என்ன? யாபின். அந்த ராஜாவுடைய தளபதி பேர் தான் என்ன பார்க்கிறோம்? சிசேரா. சோ இஸ்ரேல் கானானியர், தெபரால் அங்க யாபின். நெக்ஸ்ட் தெபராலுக்கு சப்போர்ட் இங்க யார் வராங்க பார்க்கிறோம்? ஓரேப்பா. இல்ல இல்ல இல்ல, அது என்ன என்ன அவர் பேருங்க? ஏபேர். ஏபேரா பாராக்கா. பாராக்காங்க வராரு. அப்புறம் வேற ஏபேர் வராரா? ஏபேரு அவங்களுடைய மனைவி பாருங்க. இதெல்லாம் டீம், இஸ்ரேலுடைய டீம். நான் சம்பவம் தான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் படிச்சுக்கலாம் நீங்க. சோ இது வந்துட்டு உங்களுக்கு நியாயாதிபதிகள் 4:5 முழுவது, 4 அந்த யுத்தம், 5 அந்த யுத்தத்துக்காக தேவனுக்கு நன்றி எடுக்கிற விஷயம் அங்க இருக்கு. சோ நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது. சோ அப்போ அந்த யுத்தத்துல கூட ரொம்ப வித்தியாசமான முறையில தான் அங்க நடக்குது. வசனம் நீங்க சில வசனங்கள் வாசிங்க. 4 எடுங்க, 15 வாசிங்க. நியாயாதிபதிகள் 4:15 பாருங்க. பாராக் வந்துட்டு இஸ்ரேலுக்காக தெபராளுடைய வேண்டுகோள் கிணங்க இந்த கானானியரை எதிர்த்து அங்க யுத்தம் பண்றார். பண்ணும் பொழுது வசன வாசிங்க சிஸ்டர். இப்போ பாருங்க, ஒரு யுத்தம் ஒரு நிலைமைக்கு வருது. அப்ப என்னன்னா இஸ்ரேலுடைய கை ஓங்குது, கானானியருடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது. சோ கானானியரை வழி நடத்தின சிசரா ரதத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடுறார்? இறங்கி ஓடுறார். அதுக்கு முன்னாடி நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா அந்த யாபின் ராஜாவுக்கு ஏகப்பட்ட ரதங்கள் இருந்துச்சு, அதுதான் அவருடைய ஸ்பெஷல் ஆயுதமே. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிடுது. இப்ப ரதத்தை விட்டுட்டு சிசரா கால்நடையா போறார். அப்புறம் ஒருத்தரும் தளபதி கானானியர் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்தவங்க ஒருத்தரும் மீதி இல்ல. அப்புறம் கேனியனான ஏபேருடைய மனைவி யாகேல். ஜஸ்ட் பாருங்க சம்பவம்.
அப்பொழுது யாபேல் ராஜாவுக்கும்
கானானிய ராஜா யாரு? யாபீன். அவருடைய தளபதி யாரு? சிசேரா. சோ இங்க இஸ்ரேல் விஷயத்துல யார் போறா? பாராக் போறார். சோ பாராக் போய் எல்லாத்தையும் முறியடிச்சிடுறார். உடனே அந்த தளபதி யாரு? சிசரா வண்டி எல்லாம் விட்டுட்டு ரதத்தை விட்டுட்டு கீழே இறங்கி ஓடி போறார். ஓடி போகும்போது இவர் எங்க வரார் பார்க்கிறோம். பாருங்க, கேனியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் வந்து ஏபேரு. அவருடைய வீட்டுக்கு வரார். ஆனா இந்த ஏபேர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னா அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இல்ல சிஸ்டர், அதுக்கு
முன்னாடி
தளபதி தஞ்சம் புதருக்கு வராரு. பாருங்க, ஒரு வீடு, அந்த வீடு ஏபேருடைய வீடு. ஏபேருடைய மனைவி யாரு? யாகேல். ஆக்சுவலா எப்படி ஒரு தஞ்சம் புகிறாரு பாருங்க, இவருடைய ராஜாவுக்கும் ஏபேருக்கு என்ன இருக்குது? சமாதானம், நல்ல உறவு, சமாதானம் இருக்குது. சோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்பிட்டு இவர்கிட்ட வரா. வரும் போது கொஞ்சம் நடக்குது. வசனம் வாசிங்க.
யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வரும் என் நன்றி உள்ளே வரும், பயப்படாதையும் என்றும் அவனோட சொன்னார். அப்படியே அவன் நன்றி கூடாரத்தை உள்ளே வந்த போது அவனை ஒரு சமூகத்தினாலே மூடினான். அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தான், தாகமாயிருக்கிறேன் என்றார். அவள் பால் திருத்தியை திறந்து அவனுக்கு குடித்துக் கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவள், நீ கூட வாசிக்கிறேன் என்று யாராவது ஒருவன் வந்து இங்க யாராவது இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே குவிந்தது. அப்பொழுது ஆகாயசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பின்பு சிசேரவை தொடர்கிற பாராட்டு வந்தார். அப்பொழுது யாத்திரை வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அவன் அவன் இடத்துக்கு வந்த போது இதோ சிசேரா செத்து கிடந்தார்.
அழிவு ரொம்ப ஆச்சரியமான அழிவு. சோ ரொம்ப வல்லமையா நிறைய ரதங்களோட கானானிய ராஜா யாபீனுக்காக இஸ்ரேலுக்கு விரோதமா தெபராளுக்கு விரோதமா அவங்க கிளம்பி வராங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேலுக்கு சார்பா அங்க பேர் என்ன படிச்சோம்னாமோ, இல்ல 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 இஸ்ரேலுக்கு சார்பா பாராக். பாராக் இதா பண்றார் யுத்தத்துல கானானிய தளபதி சிசரா வந்துட்டு ரதங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி அங்க வேற யார் போற, ஏரேபுனுடைய வீட்டுக்கு போறான். ஆக்சுவலா ஏரேபுக்கும் சிசராவுடைய ராஜா யாபீனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நம்பிட்டு தஞ்சம் போக அங்க போகும்பொழுது அந்த அந்த அவங்க மனைவி ஏபேனுடைய மனைவி யாகேல் அவங்கள இன்வைட் பண்ணி நீங்க போய் உள்ளாருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரு கூட சொல்றாரு, யாராவது வந்தா நீங்க நான் இல்லன்னு சொல்லி என்னை காப்பாற்றுங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் தண்ணி கேட்டா இல்லாம என்ன கொடுக்கறாங்க. சோ அப்ப ஒரு ஒரு சூழ்நிலை, அந்த விரோதியினுடைய ஒரு சூழ்நிலை பாருங்க. எது பாதுகாப்பு நினைச்சிட்டு முழு நம்பிக்கையில் அங்க போறாரோ அதைத்தான் தேவன் என்ன பண்றாரு, அங்கத்தான் அவருடைய காரியத்தை காண்பிக்கிறார். சோ அவர் ரொம்ப பாதுகாப்பா சேஃப்டியா இருக்கிறோம்னு நினைச்சு இருக்கும் பொழுது அங்க யாகையில என்ன பண்ணிடுறாங்க, ஆணி எடுத்துட்டு நெற்றியில அடிச்சிடுறாங்க. நெற்றியில அடிச்சு அது நில அது பின்னாடி வந்துட்டு என்ன ஆயிடுது, நிலத்தோடு போய் அங்க விட்டுடு. சோ இப்படித்தான் அந்த இஸ்ரேலுக்கு விரோதமா வந்த சிசரா வந்துட்டு அங்க அழிக்கப்படுறார். சோ எல்லாமே இதுல எல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அப்படின்னா, விரோதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சூழ்நிலை, அந்த மாதிரி தான் இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் அங்க இருக்குது. சோ இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தேவன் வந்து வெற்றி கொடுத்துருக்கிறார் அந்த ரெண்டு சம்பவங்கள். அது மாத்திரமில்ல, மற்ற சம்பவங்கள் பார்த்தாலும் நமக்கு நிறைய தெரியும். சோ அது பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தோம்னா, விரோதி வந்து எப்போ நான் பலத்த கையோட இருக்கிறேன், நான் ரொம்ப பாதுகாப்போட இருக்கிறேன் அந்த அளவுக்கு தேவன் விட்டுடுறார். அந்த நிலைமையில போயிட்டு தான் தேவன் தம்முடைய வல்லமையா அங்க தம்முடைய ஜனத்துக்காக அங்க காண்பிக்கிறது. சோ இந்த சம்பவங்கள் ஒருவேளை அந்த ஜபத்துல இருக்கிற காரணத்தினால நாம அதை பார்ப்போம். சோ இஸ்ரேலுக்கு விரோதமா வர அரபு தேசங்கள் அந்த யுத்தத்துல வரும் பொழுது அந்த அரபு தேசத்து விரோதிகள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, மீதியானியருக்கு பண்ணினது போல, சிசரா யாபீனுக்கு பண்ணினது போல நீங்க பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது அங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க விரும்புறேன். விரோதிகள் சற்றும் கற்பனை பண்ணாத வகையில இஸ்ரேலுடைய அப்ரோச் இருந்துச்சு தாக்குதல் முறை. அந்த தாக்குதல் முறைக்கு என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்னா, ஒரு கம்ப்ளீட் விக்டரி, ஒரு முழுமையான ஒரு ஜெயம் அங்க இருந்துச்சு. மீதியானியர் விஷயத்துல திரும்பி மீதியானியர் தலை எடுக்கவே இல்லை. சோ அருமையான ஒரு அடையாளம் தான் இந்த அடையாளம். சோ இப்போ 48 இருந்து இன்ன வரைக்கும் அரபு தேசத்துக்கும் இஸ்ரேலர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் நீடிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த உலகமே ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனை எப்படி முடியும், யாருக்கு சாதகமா முடியும், இல்ல முடிவுக்கு வருமா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் காரியங்கள். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் விக்டரி, ஒரு ஜெயம் இஸ்ரேலுக்கு அரேபியர்கள் விஷயத்துல வந்தது இல்ல. ஆனா இனிமேல் வரும் அந்த யுத்தத்துல. ஆனா அந்த யுத்தத்துல வரும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய வல்லமை இஸ்ரேலர்களுக்கு எப்பயும் போலே அங்க இருக்கும். ரொம்ப வினோதமான முறையில, ரொம்ப சுலபமா, எதிரிகள் எதிர்பார்க்காத விதத்துல அவங்க ஜெயம் கொள்ளுவாங்க. சோ இந்த விஷயங்கள் சங்கீதம் 83 பார்த்தோம்னா அடுத்த வசனங்கள்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு முற்றிலுமான ஜெயம் வரும், அது அடுத்த வசனங்கள்ல வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்ப சங்கீதம் எடுங்க, சங்கீதம் 83 எடுத்துட்டு அடுத்த சில வசனங்கள் வாசிச்சோம்னா பாருங்க. இருங்க, இப்ப நான் முதல்ல வசனங்கள் படிங்க, 9 இருந்து படிங்க.
அவர்களுக்கும் சேவுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக
சம்பவங்கள் எப்படி சம்பவிச்சதுன்னு பார்த்து நம்ம அங்கிருந்து என்ன எடுக்கிறோம்னா, அது ஒரு எதிர்பாராத விதம், எதிர்பாராத ஒரு வெற்றி, ரொம்ப முழுமையான ஒரு வெற்றி. விரோதிகள் விஷயத்துல இஸ்ரேல் சந்திச்சாங்க, வரும் யுத்தத்திலையும் சம்பவிக்கும் என்று நாம அங்க விசுவாசிக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றது 14 வசனத்துல இருந்து, இல்லாட்டி 13 வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இந்த மூணு வருஷம் நம்ம மேல் பார்த்த அந்த சம்பவங்களை அருமையா கன்ஃபார்ம் பண்ணும். நீங்க அவங்களை எப்படி பண்ணுங்க அப்படின்னா, பயன்படுத்துற அடையாளங்கள் வந்து என்னது, சுழல் காற்றின் புழுதி, காற்று முகத்துல பறக்கும் துரும்பு, அப்புறம் காட்டை கொளுத்துற நெருப்பு, மலைகளை எரிக்கிற அக்னி, ஜுவாலை, எல்லாமே அருமையான அடையாளங்கள், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படி அப்படி இல்லாம போயிடுவாங்க. சோ அக்னி நமக்கு நல்லா தெரியும், அது முழுமையான அழிவுக்கு அருமையான அடையாளம். அதே போல காற்று முகத்துல இருக்கிற புழுதி, சோ பெரிய சுழல் காற்றுல மாட்டிட்ட ஒரு சின்ன புழுதியினுடைய நிலைமை என்ன. சோ இதெல்லாம் என்னன்னா, ஒரு முழுமையான ஒரு தோல்வி அரபு தேசங்கள் சம்பவிக்கும். அந்த முழுமையான தோல்வியை எப்படி சொல்லலாம்னா, அரபு தேசங்கள் இல்லாம எல்லாம் போகாது, எல்லாரும் இருப்பாங்க. எந்த விதத்துல முழுமையான தோல்வினா, அவர்கள் இஸ்ரேலர்களுக்கு விரோதிகளா இருக்கிறதுல இருந்து நின்றுடுவாங்க. கம்ப்ளீட்டா தங்களை சரண்டர் பண்ணி இஸ்ரேலினுடைய வல்லமையை அவங்க ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலர்கள் கூட நட்புறவு தான் அவங்க வரும். சோ அதுதான் அந்த எதிரிகள் இல்லாமலே போகிற ஒரு நிலைமை. சோ அப்ப இது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கணும் பாருங்க, இந்த யுத்தம் சம்பவிச்சதுன்னா இதெல்லாம் வரும். எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க, தங்களை முழுக்க சரணடைஞ்சிடுவாங்க. இஸ்ரேலுடைய வல்லமையை தங்களுக்கு மேல ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கூட ஒப்புரவாங்க. ஆனா நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், அடுத்த சில வசனங்கள் இருக்கு, அது நாம நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். வசனம் வாசிங்க. அவமானம் எப்படிப்பட்ட அவமானம், இவ்வளவு அரபு தேசங்கள் இன்னும் எவ்வளவு எல்லாம் சேர போகுது நமக்கு தெரியாது. சோ அந்த அரபு லீக் வரும்போது, அந்த கோலிஷன் அப்படின்னா அந்த அரபினுடைய அரேபியர்களுடைய கூட்டணி வரும் பொழுது, பிரதானமா இந்த ஒரு 4-6 தேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த 4-6 தேசங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு மற்ற அரபு தேசங்கள் எல்லாம் இருக்கும். இந்த அரபு தேசங்களும் ஒன்று திரண்டு உலகமே பார்க்க இஸ்ரேலுக்கு விரோதமா அவங்க கையை உயர்த்தும் போது தான் நம்ம இப்ப பார்த்த சம்பவங்கள் போல அங்க நடக்கும். இஸ்ரேலர்களுக்கு தேவன் முழுமையான ஒரு வெற்றி கொடுப்பார், அது அரேபியர்கள் எதிர்பார்க்காத விதத்துல அந்த வெற்றி அவங்களுக்கு அமையும். அந்த வெற்றியில அரபு தேசங்கள் தங்கள் ஒப்பு கொடுத்துடுவாங்க. எப்படி அங்க நம்ம பார்த்தலைங்களா, கிதியோன் கிட்ட அவங்க சொன்னாங்க, எங்க தலையை நீங்களே வெட்டி போட்டுடுங்க, வேற வழி இல்ல, நீங்க தான் வெட்டணும் வெட்டிடுங்க. சோ அந்த மாதிரி இவங்களுடைய மைட்டினஸ் இவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய வல்லமையே இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அது பாருங்க, உலகத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும்னா, ரொம்ப பெரிய அவமானம், ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். ஏன்னா 48 இருந்து அவங்க இந்த விரோதம் காண்பிச்சுட்டு வராங்க, பல யுத்தங்கள்ல அது நடந்துட்டே இருந்திருக்குது. கடைசியில இந்த யுத்தத்துல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கும் பொழுது முற்றிலும் அவங்க தரை மட்டும் தாழ்த்தப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய அவமானம். பட் இதெல்லாம் ஏன் நடக்கணும், இதெல்லாம் ஏன் நடக்கணும் அரேபியர்களுக்கு என்பது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தாவே அவர்கள், யார் அவர்கள், இங்க யார் அவர்கள், இங்க இஸ்ரேலுக்கு விரோதமா வரவங்க, யார் விரோதமா வரவங்க, அரபு தேசத்தார், அவர்கள் உமது நாமத்தை தேடும் படிக்கு. என்ன பியூட்டி பாருங்க, அந்த யுத்தத்தினுடைய முடிவு எதுக்கு வழி நடத்தினா, அவர்கள் அரேபியர்கள், அரேபியர்கள்னா யார், இப்போ அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க, ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆனா மேக்சிமம் யார் தான், அரேபியர்கள். இப்போ தீர்க்க தரிசனம் ஒரு அருமையான கட்டத்துக்கு போகுது. இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கலாம், அரேபியர்கள், இப்ப அரேபியர்கள் வெறும் அரேபியர்கள் கிடையாது, அரேபியர்கள் மெஜாரிட்டி யாரு, முஸ்லிம்ஸ், இஸ்லாம். சோ இப்ப பாருங்க, இந்த இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லெவல் இருந்து ஒரு ரிலிஜியஸ் லெவலுக்கு மாறுது, ஒரு அரசியல் ஒரு ஒரு பார்வையிலிருந்து ஒரு மதம் பார்வைக்கு அங்க மாறும். இஸ்ரேல் ஒரு தேசமா அந்த தேசத்தை பகைச்ச மற்ற தேசங்கள், வந்து தோல்வி அடையுது. இப்ப என்னன்னா இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள், ஆனா அவங்களுக்கு விரோதமா தேவனுடையவர்கள் அல்லாத மதத்தினரா இப்ப மாறுது. தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது இது ஏன் அவங்களுக்கு சம்பவிக்கணும்? கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. என்ன சொல்றது? முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி மெய்யான தேவன் யாரு தேடணும்? தேடும் படிக்கு அவர்கள் அந்த ஆராய்ச்சிக்கு சிந்தைக்குள்ள வர்றதுக்கு வழி நடத்தணும். தேடும் படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினால மூடும். ஆனா அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இந்த தோல்வியில அரபு தேசங்களுக்கு என்ன ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம்னா, அவர்கள் தாங்கள் வணங்குற தேவனை பற்றி அவநம்பிக்கைக்குள்ள போய் இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜெயம் கொடுத்த தேவன் யாருங்கிற விஷயத்துல தேடல ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றம் வரும். ரொம்ப முக்கியமான இது ஸ்டேஜ். ஏன்னா இன்னைக்கு நாம இப்ப வரைக்கும் பார்த்தோம்னாவே, இப்போ உலகத்துல யாருடைய பாப்புலேஷன் அதிகம்? கிறிஸ்டியன்ஸ் இல்ல, யாருக்கு அதிகமா இருக்குது? இஸ்லாம், இஸ்லாம் மதம் அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இந்த அரபு தேசங்கள்ல மெஜாரிட்டி இஸ்லாம். சோ இப்போ பார்வை எப்படின்னா, இது தேவனுடைய ஜனங்களுக்கும் அவருடையவர்கள் அல்லாதவங்களுக்கும்ங்கிற மாதிரி போயிட்டு, அவருடையவர்கள் அல்லாதவர்கள் முற்றிலும் தோர்த்து அவமானமாகும் பொழுது அந்த அவமானம் அவங்களுக்கு எதுக்கு வழி நடத்தும்னா பாத்தீங்கன்னா, அந்த தேவன் யார்? நமக்கு விரோதமாய் நின்று ஜெயித்த இஸ்ரேலுக்கு பக்கம் இருந்துட்ட தேவன். அவரை தேடும் படிக்கு போயிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? 17 வசனம், நீங்களே எடுத்துட்டீங்க. அவர்கள் தான் வருது இங்கிலீஷ்ல. அவர்கள் உணரும்படிக்கு அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து. சோ இந்த ப்ராபசியினுடைய இந்த தீர்க்கதரிசன இந்த பாகம் என்ன புரியுது? சோ இந்த வரப்போற அந்த யுத்தம் எதுக்கு வழி நடத்தும் என்று அங்க சொல்லுதுன்னா, ஒருவேளை இஸ்லாமுடைய ஒருங்கின கை இந்த சம்பவத்துல மாற ஆரம்பிக்கும். சோ இஸ்லாம் வந்துட்டு இல்லாமல் போறது, இது வெளியே பேசினா பெரிய இஷ்யூ ஆயிடும். ஆனா இது ரொம்ப தெளிவா இருக்குது. இது அவர்கள் வந்துட்டு மெய் தேவனை தேடும் படிக்கு. ஆனா இது நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது பிரதர் கேட்டாரு, உலகமே தேவனை எப்பதான் ஏற்றுக்கொள்வாங்க? பஸ்னா எப்ப சொல்லுது? ஆமா, 1000 வருடம் கணக்கு தெரிய ராஜ்யத்துல, 1000 வருட அரசாட்சியில். பட் நம்ம என்ன சொல்றோம்னா, த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பெரும்பான்மையான ஜனம் யாரு? பாருங்க, இந்த ப்ராசஸ் தேவன் இவங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்றாரு, நான் உலகத்துக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? அடுத்து வருது பாருங்க, ஒரு யுத்தம், மகா உபத்ரம். அவங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். உலக ஜனங்கள் மற்றவங்க இல்ல, ஏன் மற்றவங்க இல்ல? யாரு? இந்துஸ் இருக்கிறாங்க, புத்திஸ்ட் இருக்கிறாங்க. சோ இந்த மெய்யான தேவன் யார் தேடணும்னா, அது தேடுவதற்கு ஒரு இக்னிஷன் வேணும். ஏதாவது ஒரு காரியம் அவங்களை சிந்திக்க வைக்கணும். அந்த சிந்திக்க வைக்கிற காரியம் உலகத்துக்கு எப்படி இருக்குன்னா, அது மகா உபத்ரம்னா அரேபியர். ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா வசனம் கிளியர், அவங்களுக்கு அந்த அவமானத்தினால உங்களுடைய நாமத்தை அவங்க என்ன பண்ணணும், தேட ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு நிலைமைக்கு வருவாங்க, நீங்க தான் தேவன் அப்படிங்கிற ஒரு முயற்சி. சோ இந்த ப்ராசஸ் வந்து அங்க ஒருவேளை இந்த யுத்தம் முடிவுக்கு வரும்பொழுது அரேபியர்களுடைய மிகப்பெரிய அந்த ஒரு தோல்வி இஸ்லாமியம் இல்லாம போவதற்கு ஒரு அறிகுறியா அங்க ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு இவர்கள் உண்மையான தேவனை தேட ஆரம்பிக்குவாங்க. பாருங்க, கொஞ்ச நாள்லயே இதுக்கப்புறம் ரொம்ப நம்ம விசுவாசிக்கிறது என்னன்னா, நம்ம கிளியரா சொல்லிட்டோம். சோ சங்கீதம் 83 எதை குறிக்குது? 48 இது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தான் சங்கீதம் 83. அந்த முடிவு ஒரு யுத்தம். அந்த யுத்தம் கண்டிப்பா இதுவரைக்கும் சம்பவிக்கல. ஏன்னா அந்த எதிரிகள் அந்த யுத்தத்தின் முடிவில் என்ன ஆயிடுவாங்க? முற்றிலுமே இல்லாம போயிடுவாங்க. சோ அது இனிமேல் சம்பவிக்கிறது. எவ்வளவு காலம் தெரியல, ரொம்ப பக்கம் தான் நாம பார்ப்போம். ஏன்னா உலகத்தினுடைய சம்பவங்கள் அதை தான் அருமையா காண்பிக்கும். இஸ்ரேல் விஷயத்துல நம்ம நியூஸ் பார்க்கணும். சோ அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு வரும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான முடிவா இருக்கும். தேவன் இஸ்ரேல் சார்பா இருப்பாரு. பழைய நாட்கள்ல இஸ்ரேலுக்கு எப்படி ஆச்சரியமான விதத்துல ஜெயம் கொடுத்தார், அதே போல தான் ஜெயம் கொடுப்பார். பழைய நாட்கள்ல இஸ்ரேலுக்கு விரோதமா வந்தவங்க எப்படி எதிர்பாராத விதத்துல ஒரு பெரிய தாக்குதலை சந்திச்சு தோத்தாங்க, அதே போல தான் இப்ப கூட நடக்கும். இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று நாம பார்க்கும் பொழுது அங்க அந்த இஸ்லாமிய மதம் வந்துட்டு அங்க இல்லாமல் போறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அங்க வரும். சோ கடைசியில சகோதர சகோதரிகள இதுக்கப்புறம் தான் நடக்கணும் நம்ம சொல்றோம். எது எசேக்கியேல் 38 எவ்வளவு கேப் சங்கீதம் 83 இஸ்ரேல் அதாவது எசேக்கியேல் 38 எவ்வளவு கேப் இருக்கும். ஏன் இது வந்து எசேக்கியேல் 38 முன்னாடி நம்ம போடுறோம்? எசேக்கியேல் 38 ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. போன வாரம் நம்ம சொன்னோம் எசேக்கியேல் 38 இஸ்ரேலுக்கு விரோதமா வர விரோதிகள் எப்பதான் வருவாங்க இஸ்ரேல் நோக்கி? இஸ்ரேல் வந்துட்டு மதில்கள் இல்லாத பட்டணமா இருக்கணும், ஜனங்கள் நிர்விசாரமா குடியிருக்கணும், பயப்படாமல் அஞ்சாமல் குடியிருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு இஸ்ரேல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும். அந்த ஸ்டேஜ்ல இப்ப இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்க லிட்டரலா மதில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா லிட்டரலா அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, ஆபத்து இருக்குது விரோதி தேசங்கள் கிட்ட. ஜனங்கள் நிர்விசாரமா அஞ்சாமல் பயப்படாமல் இல்ல, எல்லாம் பயந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் இருக்கிறாங்க. சோ அப்போ எசேக்கியேல் 38 தேவைப்படுற சூழல் எப்படி உருவாகும்னா பாத்தீங்கன்னா அந்த சங்கீதம் 83 சம்பவம் கொண்டு வரும். சோ இப்ப இஸ்ரேலுக்கு யார்கிட்ட பயம்? அரேபியர்கள் கிட்ட பயம். சோ அப்ப இந்த பயம் எப்ப போகும்? ஒன்னு அரேபியர்கள் கூட அவங்க சமரசமாகவும் இல்லாட்டி அரேபியர்கள் இவங்களுடைய வல்லமைக்கு அடிப்படின்னு ஒரு யுத்தத்தில். சோ இதுல எதுதான் நடக்கும்? நிச்சயமா யுத்தம் தான் நடக்கும். அது நம்ம போன வாரம் உங்களுக்கு வேற வசனங்கள் அங்க காண்பிச்சு. நிச்சயமா ஒரு யுத்தம் தான் நடக்கும். சோ அந்த யுத்தத்துல அரேபியர்களுடைய வல்லமை முற்றிலும் கீழே தாழ்ந்து போகும், இஸ்ரேலுடைய வல்லமை முற்றிலும் கையங்கவும். சோ அப்ப அந்த விஷயம் அந்த யுத்தத்தின் முடிவுல இவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில இஸ்ரேலர்களை தங்களுடைய சகோதரர்களா தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவர்கள் சகோதரர்கள் தான். அது மாத்திரமே அந்த சமாதான சூழல் தான் ஒரு தற்காலிகமான மதில்கள் இல்லாத ஒரு நிலை. உங்களுக்கு நான் ஒருவேளை நெக்ஸ்ட் முறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கன்வென்ஷன்ல, உங்களுக்கு அது காமிச்சோன்னு அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல கன்வென்ஷன். அந்த இப்ப வால் கட்டிருக்கிறாங்க அந்த சுவரு 25 உயரத்துக்கு. அந்த சுவர்கள் வந்து எப்படின்னா பெர்மனன்ட் சுவர்கள் கிடையாது. அந்த சுவர்கள் நீங்க வேணும்னா வேற இடத்துக்கும் தள்ளி வச்சுக்கலாம், இல்ல வெளியும் தள்ளி வச்சுக்கலாம், இல்லாட்டி உள்ளயும் தள்ளி வச்சுக்கலாம். மொபைல் அப்படின்னா போர்ட்டபிள், வேணுங்கிற இடத்துக்கு நீங்க அந்த சுவரை எடுத்துட்டு போகலாம். பார்க் பார்த்தா கட்டிக்கலாம். சோ அப்போ அதுவே உணர்த்துது அவங்க அந்த சுவர் விஷயத்துல என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலர்கள். இது நிரந்தரமா இருக்க போறது இல்ல, பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இந்த சுவர்கள் இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்ல முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்துச்சுன்னா சுவர் என்ன பண்ணிடலாம்? அப்படி எடுத்துட்டு தேவையெல்லாம் போட்டுடலாம். பாருங்க அந்த கண்டிஷன். சோ இப்போ ஒரு லிட்டரல் சுவர் இருக்கு அப்படின்னா லிட்டரலா அவங்களுக்கு ஆபத்து இருக்கு, லிட்டரலா விரோதிகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த லிட்டரல் சுவர் போகும் அப்படின்னா லிட்டரலா ஆபத்தும் இருக்காது, அப்படின்னா லிட்டரலா விரோதிகள் கூட எல்லாம் போவாங்க. எப்படி போவாங்க? கண்டிப்பா ஒரு யுத்தத்தில் தான், கண்டிப்பா பேச்சுவார்த்தை அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த ஒரு யுத்தம் வந்து ஒரு தற்காலிக அமைதல், மதில்கள் இல்லாத நிர்விசாரமாய் அஞ்சாமல் பயப்படாமல் குடியிருக்கிற சம்பவம் வரும் பொழுது நமக்கு தேவனுடைய முறைமை தெரியும் இல்லைங்களா. சடுதியில என்ன ஆகும்? சடுதியில ஆபத்து. சோ எசேக்கியேல் 38 ரொம்ப நாள் போகாது. இது வந்துட்ட இந்த சூழ்நிலை வந்துட்டா ஒரு சில மாதங்கள்ல அது நடக்கிறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. எப்படி அது எசேக்கியேல் 38 நாம பார்த்துட்டு நாம புரிந்து கொள்ளலாம். சோ சங்கீதம் 83 தேவன் கிருபையில நாம பார்த்திருக்கிறோம். சோ தேவனுடைய கிருபையில இது இப்படி இருக்கலாம் என்கிற அந்த ஒரு ஆலோசனை, ஒரு கருத்து உங்கள் முன்பு ரொம்ப தாழ்மையா தான் நம்ம வைக்கிறோம். இப்படித்தான் இருக்கும் எப்பயுமே தீர்க்க தரிசனத்துல யாருமே சொல்ல முடியாது. சோ தேவனுக்காக காத்திருக்கலாம். சில வசனங்கள், அந்த வசனங்களின் படியான சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளை நாம ஜெபத்தோட கவனிச்சு இருக்கும் பொழுது ஒருவேளை அப்படித்தான் அது தேவன் கண்டிப்பா நடத்துவார். ஒருவேளை அப்படி இல்லாட்டி கூட நமக்கு வேறு வகையில தேவன் செய்வார், அதுவும் நமக்கு நன்மையா தாங்க முடியும். ஆனா இப்ப வரைக்கும் சங்கீதம் 83 விஷயத்துல நாம் இந்த முடிவுக்கு அங்க வருகிறோம். சோ பொறுத்திருந்து நாம செய்திகளை கவனிச்சு அதே சமயத்துல தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருந்து இந்த தீர்க்க தரிசனம் இப்படித்தான் நிறைவேறுமா அல்லது நிறைவேறுதா அதை நாம கண்காணிக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 83 இறுதியா நாம இப்ப இன்னைக்கு உங்களுக்கு சொன்னா அது இது ஆன்கோயிங் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் அரேப்ஸ். தேசமா உருவானதுல இருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் நடத்துற பிரச்சனையை அருமையா சித்தரிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். சோ அந்த பிரச்சனை எந்த முடிவுக்கு வரும், எப்ப வரும் என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனம் தெளிவா இருக்குது, அது இன்னும் சில காலத்துல அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். முடிவு எப்படி இருக்கும்னா ஆச்சரிய விதத்துல இருக்கும். விரோதிகள் விரோதிகளா இருக்கிறதுல இருந்து காணாமல் போயிட்டு ஒரு தற்காலிகமான ஒரு சமாதான நிலை இஸ்ரேலுக்கு அந்த யுத்தத்துல அங்க கிடைக்கும். இப்ப நாம கவனிச்சு பார்த்தோம்னா செய்தித்தாள இந்த சூழ்நிலைக்கு தான் உலகத்தினுடைய நடப்புகள் எதிர்நோக்கி போறது நாம பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு விரோதமா பாலஸ்தீனர்கள், அரேபியர்கள், அரபு தேசங்கள், மேற்கத்திய நாடுகள் அவங்க தீட்டுற திட்டம் எல்லாம் பார்த்தோம்னா அது இஸ்ரேலுக்கு அரேபியர்களுக்கு ஒரு யுத்தத்தை நோக்கி தான் அங்க போகுது. எந்த அளவுக்கு வெட்ட வச்சோம்னா இன்னை வரைக்கும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை தளபதி, புலனாய்வு படை தளபதி எல்லாரும் கிளியரா சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் சமீபத்துல நமக்கும் சில அரபு தேசங்களுக்கும் யுத்தம் இருக்குது. அதை அவங்க தெளிவா அங்க சொல்லிட்டு அது காயத்தமாயிட்டு இருக்கிறதெல்லாம் தேவன் ஒரு வேலையாற்ற சமயத்துல இந்த சங்கீதம் 83 அங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேற்றுவோம். சோ அது கண்டிப்பா பாதங்கங்கள் நம்ம கவனிக்க அநேக வாய்ப்புகள் அங்க இருக்குது. சோ தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அடுத்த வாரம் நம்ம வரும் பொழுது எசேக்கியல் 38 நம்ம கடந்து செல்வோம். ஆமென்.